இது தீபிகா அருணுடன் கதை ஓசை. சத்திய சோதனை. மகாத்மா காந்தி அவர்களின் சுயசரிதம். தமிழில் கல்கி.
இரண்டாம் பாகம், அத்தியாயம் 9. இன்னும் கஷ்டங்கள். வண்டி காலையில் சார்லஸ் டவுனை அடைந்தது. அக்காலத்தில் சார்லஸ் டவுனிலிருந்து ஜோஹானஸ்பர்குக்கு ரயில் கிடையாது. மாற்று குதிரைகள் போட்டு ஓட்டிய 4 சக்கர வண்டியில் போக வேண்டும். வண்டி வழியில் ஸ்டாண்டர்டன் என்னும் இடத்தில் இரவு தங்குவது வழக்கம். குதிரை வண்டிக்கும் என்னிடம் சீட் இருந்தது. ஒரு நாள் மேரிட்ஸ்பர்கில் தாமதித்து விட்டதனால் அது விதிப்படி செல்லாமற் போகாது. மேலும் சார்லஸ் டவுனிலிருந்த குதிரை வண்டி ஏஜென்ட்டுக்கு அப்துல்லா சேத் தந்தி அடித்திருந்தார். ஆனால் மேற்படி ஏஜென்ட்டுக்கு என்னை வண்டியில் ஏற்ற மறுக்க ஒரு சாக்குத்தான் தேவையாயிருந்தது. நான் அவ்விடத்துக்கு புதியவன் என்று கண்டதும் அவர், "உம்முடைய சீட்டு ரத்தாகிவிட்டது" என்று கூறினார். அவருக்கு நான் முறையாக பதிலளித்தேன். இடமில்லாமை காரணமாக அவர் இப்படி சொல்லவில்லை. அவர் மனதிலிருந்த காரணம் முற்றும் வேறானது. பிரயாணிகளுக்கு வண்டிக்குள் இடம் கொடுத்தாக வேண்டும். ஆனால் நான் கூலியாதலாலும், புது மனிதனாக காணப்பட்டபடியாலும், மற்ற வெள்ளைக்காரர்களோடு சேர்த்து உட்கார வையாவிடில் நலம் என்று வண்டித் தலைவன் நினைத்தான். வண்டியை மேற்பார்வை செய்து வந்த வெள்ளைக்காரனுக்கு தலைவன் என்று பட்டம். வண்டியின் பெட்டி மீது வண்டி ஓட்டிக்கு இரு புறத்திலும் 2 ஆசனங்கள் இருந்தன. இவற்றுள் ஒன்றில் தலைவன் உட்கார்ந்து செல்வது வழக்கம். இன்று அவன் எனக்கு தன் இடத்தை கொடுத்துவிட்டு தான் உள்ளே உட்கார்ந்தான். இது பெரும் அநீதி என்றும் என்னை அவமதிப்பதாகும் என்றும் எனக்கு தெரிந்தே இருந்தன. ஆனால் அவற்றை பொறுத்து கொள்வதே நலம் என்று எண்ணினேன். நான் பலாத்காரமாக உள்ளே நுழைந்திருக்க முடியாது. ஆட்சேபம் கிளப்பினாலோ வண்டி என்னை விட்டுவிட்டு போய்விடும். இதனால் இன்னொரு நாள் வீணாகும். மறுநாள் என்ன நேரிடுமோவென்பது ஆண்டவனுக்கே தெரியும். எனவே உள்ளுக்குள் ஆத்திரத்தினால் பொறுமினேனே ஆயினும் அதை வெளியில் காட்டாமல் வண்டி ஓட்டிக்கு பக்கத்தில் உட்கார்ந்தேன். 3 மணி சுமாருக்கு வண்டி பர்த்தே கோப் எனும் இடத்தை அடைந்தது. அங்கு வந்ததும் வண்டித் தலைவன் நான் உட்கார்ந்திருந்த இடத்தில் அமர்ந்து சற்று காற்று வாங்கவும் புகை சுருட்டு குடிக்கவும் விரும்பினான் போலும். எனவே அவன் அழுக்கு நிறைந்த சாக்கு துணி ஒன்றை வண்டியோட்டியிடமிருந்து வாங்கி வண்டியில் கால் வைத்து ஏறுவதற்கான படி மீது விரித்துவிட்டு என்னை பார்த்து, "சாமி, இதன் மீது உட்கார். வண்டி ஓட்டிக்கு பக்கத்தில் நான் உட்கார வேண்டும்" என்றான். இப்போது என்னாலும் சகிக்க முடியாமற் போயிற்று. பயத்தினால் உடல் நடுங்க நான் கூறியதாவது, "நீரே இங்கு என்னை உட்கார வைத்தீர். நியாயமாக உள்ளே எனக்கு இடம் கொடுத்திருக்க வேண்டும். அந்த அவமதிப்பை நான் சகித்து கொண்டேன். இப்போது நீர் வெளியே உட்கார்ந்து புகை சுருட்டு குடிக்க விரும்புவதால் உமது காலின் அடியில் உட்காரச் சொல்கிறீர். நான் அங்கு உட்கார மாட்டேன். ஆனால் உள்ளே உட்காருவதற்கு தயார்." நான் இவ்வாறு தட்டுத்தடுமாறி சொல்லிக் கொண்டே இருக்கையில் அவன் என்னிடம் வந்து என் காதுகளில் ஓங்கி அறையலானான். என் கையை பிடித்து கீழே இழுக்க முயன்றான். வண்டி பெட்டியின் பித்தளை கம்பிகளை நான் கெட்டியாக பிடித்து கொண்டேன். மணிக்கட்டு எலும்புகள் முறிந்து போனாலும் பிடியை விடுவதில்லை என்று உறுதி கொண்டேன். அம்மனிதன் என்னை திட்டிக்கொண்டே இழுப்பதையும் அடிப்பதையும் நான் சும்மா இருப்பதையும் மற்ற பிரயாணிகள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவன் பலசாலி, நானோ பலவீனன். இந்த காட்சியைக் கண்ட பிரயாணிகளில் சிலர் இரக்கமடைந்து, "அப்பா, அவரை விட்டுவிடு. அடியாதே. அவர் மீது குற்றமில்லை. அவர் கூறுவது உண்மை. அங்கு இடமில்லாவிட்டால் அவர் உள்ளே வந்து எங்களுடன் உட்காரட்டும்" என்றனர். "ஒரு காலும் இல்லை" என்று கூறினான் அம்மனிதன். ஆயினும் கொஞ்சம் அவமானமுற்றவனாக காணப்பட்டான். அடிப்பதை நிறுத்தி கையையும் விட்டான். இன்னும் சிறிது நேரம் திட்டிவிட்டு வண்டி ஓட்டிக்கு மறுபக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஹாட்ரன்டாட், ஆப்பிரிக்கா சுதேசிகளில் ஓர் இனம், வேலைக்காரனை வண்டிப்படியில் உட்காரச் செய்து தான் அவனுடைய இடத்தில் உட்கார்ந்தான். மற்ற பிரயாணிகள் தங்கள் தங்கள் ஆசனங்களில் அமர்ந்ததும் வண்டி புறப்பட்டது. என் ஹிருதயம் அதிவிரைவாக அடித்துக் கொண்டிருந்தது. பிரிட்டோரியாவுக்கு உயிருடன் போய்ச் சேருவோமோ என்றெண்ணினேன். அவ்வப்போது வண்டித் தலைவன் என்னை கோபமாக பார்த்து விரலை ஆட்டி,
"பொறு பொறு, ஸ்டாண்டர்டனுக்கு போனதும் உனக்கு வழி சொல்கிறேன்"
என்று உருமிக் கொண்டிருந்தான். நான் மௌனமாயிருந்து எனக்கு துணை புரிந்து காப்பாற்றும்படி ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொண்டிருந்தேன். இருட்டிய பின்னர் ஸ்டாண்டர்டனை அடைந்தோம். அங்கு இந்தியர் முகங்களை பார்த்ததும் ஓரளவு ஆறுதலடைந்து பெருமூச்சு விட்டேன். வண்டியிலிருந்து இறங்கியதும் அந்நண்பர்கள்,
"சேத் அப்துல்லாவிடமிருந்து எங்களுக்கு தந்தி கிடைத்தது. தங்களை ஈசா சேத்தின் கடைக்கு அழைத்துச் செல்ல வந்திருக்கிறோம்"
என்றார்கள். எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி உண்டாயிற்று. அவ்வாறே சேத் ஈசா ஹாஜி ஜுமார் என்பாரின் கடைக்குச் சென்றோம். சேத்தும் அவரது குமாஸ்தாக்களும் என்னை சூழ்ந்து கொண்டனர். பிரயாணத்தில் எனக்கு நேர்ந்த கஷ்டங்களை எல்லாம் அவர்களுக்கு தெரிவித்தேன். எல்லாரும் மிகவும் வருத்தப்பட்டதுடன் தங்கள் தங்கள் அனுபவங்களை கூறி எனக்கு தேறுதல் கூறினார்கள்.
குதிரை வண்டி கம்பெனியின் ஏஜெண்ட்டுக்கு எல்லா விவரங்களையும் அறிவிக்க விரும்பினேன். அதலின் அன்று நிகழ்ந்தனவெல்லாவற்றையும் விவரமாய் கூறி ஒரு கடிதம் எழுதினேன். அவருடைய மனிதனின் அச்சுறுத்தலை குறிப்பிட்டு அடுத்த நாள் காலை புறப்படும்போது வண்டிக்குள் மற்ற பிரயாணிகளுடன் இடம் தருவதாக உறுதியளிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தேன். அதற்கு ஏஜெண்ட் பின்வருமாறு பதில் விடுத்தார். ஸ்டாண்டர்டானிலிருந்து பெரிய வண்டி போகிறது. மனிதர்களும் வேறு. நீங்கள் புகார் கூறும் மனிதன் வரமாட்டான். மற்ற பிரயாணிகளுடன் உங்களுக்கு இடம் தரப்படும்.
இப்பதில் ஓரளவு எனக்கு ஆறுதல் தந்தது. என்னை அடித்தவன் மீது நடவடிக்கை எடுத்துக்கொள்ளும் உத்தேசம் எனக்கு கிடையாது. எனவே அச்சம்பவம் இத்துடன் முடிவு பெற்றது. காலையில் ஈசாசேத்தின் மனிதர்கள் என்னை வண்டிக்கு கொண்டு விட்டார்கள். அதில் நல்ல இடம் கிடைத்தது. எவ்வித தொல்லைக்கும் ஆளாகாமல் அன்றிரவு ஜோஹானஸ்பர்க் போய் சேர்ந்தேன்.
ஸ்டாண்டர்டன் சிறு கிராமம். ஜோஹானஸ்பர்க் பெரிய நகரம். அப்துல்லா சேத் ஜோஹானஸ்பர்க்குக்கும் செய்தி அனுப்பியிருந்தார். எனக்கு முகமது ஹாசம் கம்ருதீன் கம்பெனியின் விலாசம் கொடுத்திருந்தார். இக்கம்பெனியின் ஆள் என்னை சந்தித்து அழைத்து போவதற்காக வண்டி நிற்கும் இடத்துக்கு வந்திருந்தானாம். ஆனால் நான் அவனை பார்க்கவில்லை. அவனும் என்னை அடையாளம் கண்டுபிடிக்கவில்லை. எனவே ஒரு ஹோட்டலுக்கு செல்வதென்று தீர்மானித்தேன். சில ஹோட்டல்களின் பெயர்கள் எனக்கு தெரிந்திருந்தன. ஒரு ஜட்கா வண்டி பிடித்து கிராண்ட் நேஷனல் ஹோட்டலுக்கு போகும்படி சொன்னேன். அங்கு சென்றதும் மேனேஜரை பார்த்து ஓர் அறை வேண்டும் என்று கேட்டேன். அவர் என்னை சற்று உன்னிப்பாய் பார்த்துவிட்டு,
இடமில்லை, வருந்துகிறேன்
என்று மரியாதையாக கூறி விடை கொடுத்தார். எனவே வண்டிக்காரனை முகமது ஹாசிம் கம்ருதீன் கடைக்கு ஓட்டச் சொன்னேன். இங்கே அப்துல் கனி சேத் என் வரவை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். என்னை கண்டதும் அன்புடன் முகமன் கூறி வரவேற்றார். ஹோட்டல் சங்கதியை கேட்டதும் அவர் இடி இடி என்று சிரித்தார்.
ஹோட்டலில் இடம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தீர்களா? பேஷ், நன்றாயிருக்கிறது
என்றார். அப்படி எதிர்பார்த்ததில் என்ன வினோதம் என்று கேட்டேன்.
இங்கே கொஞ்ச நாள் இருந்தால் தெரிந்து கொள்வீர்கள். எங்களைப் போன்றவர்கள் மட்டுமே இந்நாட்டில் வசிக்க முடியும். இங்கே பணம் தேடவே வந்திருக்கிறோமாதலின் அதை உத்தேசித்து அவமதிப்புகளை நாங்கள் பாராட்டுவதில்லை
என்று அவர் கூறினார். பின்னர் தென்னாப்பிரிக்காவில் இந்தியர் படும் கஷ்டங்களை எல்லாம் விரித்துரைத்தார். சேத் அப்துல் கனியை பற்றி பின்னால் போகப் போக இன்னும் தெரிந்து கொள்வோம். இப்போது அவர் மேலும் கூறியதாவது,
உங்களைப் போன்றவர்கள் இந்நாட்டில் வசிக்க இயலாது. இங்கே பாருங்கள், நாளை நீங்கள் பிரிட்டோரியாவுக்கு போக வேண்டும் அல்லவா? மூன்றாம் வகுப்பிலேயே நீங்கள் பிரயாணம் செய்தாக வேண்டும். கேட்டால் நேட்டால் நிலைமையை விட டிரான்ஸ்வால் நிலைமை அதிக மோசம். இங்கு முதல் வகுப்பு இரண்டாம் வகுப்பு சீட்டுகள் இந்தியர்களுக்கு கொடுக்கப்படுவதே இல்லை.
இவ்விஷயத்தில் நீங்கள் பிடிவாதமாக முயற்சி செய்திருக்க மாட்டீர்கள் என்று நான் கூறினேன்.
விண்ணப்பங்கள் எவ்வளவோ அனுப்பியிருக்கிறோம். ஆனால் ஒன்று உண்மை, நம்மவர்கள் சாதாரணமாக முதல் வகுப்பு இரண்டாம் வகுப்புகளில் பிரயாணம் செய்ய விரும்புவதில்லை.
ரயில்வே விதிகள் அடங்கிய புத்தகம் தருவித்து பார்த்தேன். சீட்டு கொடுக்க மறுப்பதற்கு விதிகள் ஓரளவு இடம் கொடுத்தன. பழைய டிரான்ஸ்வால் சட்டங்களின் பாஷை திட்டமாகவே இராது. அதிலும் ரயில்வே விதிகள் நிரம்ப வளவழவென்று இருந்தன. எனக்கு முதல் வகுப்பில் போகவே விருப்பம். அது முடியாதெனில் பிரிட்டோரியாவுக்கு நேரே ஜட்கா வண்டியில் போய்விடுகிறேன். 37 மைல்தானே என்று சேத்தினிடம் சொன்னேன். இதனால் ஏற்படக்கூடிய கால விரயத்தையும் பணச்செலவையும் அவர் எடுத்துக்காட்டினார். ஆனால் முதல் வகுப்பில் பிரயாணம் செய்வதற்கு இசைந்தார். எனவே ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ஒரு கடிதம் எழுதினேன். அதில் நான் பாரிஸ்டர் என்பதையும் எப்போதும் முதல் வகுப்பில் பிரயாணம் செய்பவன் என்பதையும் குறிப்பிட்டு, கூடிய சீக்கிரத்தில் நான் பிரிட்டோரியா போக விரும்புகிறபடியால் அவருடைய பதில் பார்த்து கிளம்புவதற்கு நேரமில்லை என்றும், மறுநாள் காலை நேரில் பதில் பெற்றுக் கொள்வதாகவும், முதல் வகுப்பு சீட்டு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதாகவும் எழுதியிருந்தேன். நேரில் வந்து பதில் பெற்றுக் கொள்வதாக சொன்னதில் ஒரு விசேஷ நோக்கம் உண்டு. ஸ்டேஷன் மாஸ்டர் எழுத்து மூலமாக பதில் அனுப்புவாராயின் நிச்சயமாக முடியாது என்றே எழுதிவிடுவார் என நினைத்தேன். ஏனெனில் கூலி பாரிஸ்டரை பற்றி அவர் கொண்டிருக்கும் அபிப்பிராயம் ஒரு மாதிரியானதாகவே இருக்கும். ஆனால் நாகரீகமான ஆங்கில உடை தரித்து அவரிடம் நேரில் சென்று பேசினால் ஒருவேளை மனதை மாற்றி முதல் வகுப்பு சீட்டு கொடுக்கும்படி செய்யக்கூடும். ஆகவே மறுநாள் காலையில் நாகரீகமான சட்டை, கழுத்துச் சுருக்கு முதலியவை அணிந்து ஸ்டேஷனுக்கு சென்றேன். சீட்டு வாங்கும் இடத்தில் ஒரு பவுனை வைத்து முதல் வகுப்பு சீட்டு ஒன்று தரும்படி கேட்டேன்.
கடிதம் அனுப்பியது நீர்தானே
என்று ஸ்டேஷன் மாஸ்டர் வினவினார். ஆம், சீட்டு தந்தீர்களானால் நிரம்ப உபகாரமாயிருக்கும். பிரிட்டோரியாவுக்கு இன்று நான் கட்டாயமாக போய்ச்சேர வேண்டும் என்றேன். அவர் புன்னகை புரிந்தார். என் பால் இரக்கமுற்று அவர் கூறியதாவது,
நான் டிரான்ஸ்வால் மனிதன் அல்லன், ஹாலந்து தேசத்தான். உமது உணர்ச்சிகளை மதிப்பதுடன் உம்மிடம் அனுதாபமும் கொண்டிருக்கிறேன். உமக்கு சீட்டு கொடுக்க விரும்புகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனையின் மீதே கொடுக்க முடியும். மூன்றாம் வகுப்புக்கு போகும்படி கார்டு உம்மை கட்டாயப்படுத்தினால் என்னை மாட்டிவிடக்கூடாது. அதாவது ரயில்வே கம்பெனி மீது நீர் வழக்கு தொடரக்கூடாது. சுகமாக போய் வாரும். உம்மை பார்த்தால் கனவான் என்று தெரிகிறது.
இவ்வாறு கூறி அவர் சீட்டு கொடுத்தார். அவருக்கு வந்தனம் அளித்துவிட்டு நிபந்தனையின்படி நடப்பதாக வாக்குறுதி கொடுத்தேன். ஸ்டேஷனில் என்னை வண்டியேற்றி அனுப்ப அப்துல் கனி வந்திருந்தார். எனக்கு சீட்டு கிடைத்தது குறித்து அவர் வியப்பும் மகிழ்ச்சியும் அடைந்தார். எனினும் பின்வருமாறு எச்சரிக்கை செய்தார்.
நீங்கள் சுகமாக பிரிட்டோரியா போய் சேர்ந்தால் ஆண்டவன் புண்ணியம். கார்டு உங்களை முதல் வகுப்பில் விட்டு வைக்க மாட்டான் என அஞ்சுகிறேன். அவன் இடம் கொடுத்தாலும் மற்ற பிரயாணிகள் விடமாட்டார்கள்.
முதல் வகுப்பு வண்டியில் அமர்ந்தேன். வண்டியும் புறப்பட்டது. ஜெர்மிஸ்டன் என்னும் ஸ்டேஷனில் பரிசோதனை செய்வதற்காக கார்டு வந்தான். என்னை பார்த்ததும் அவனுக்கு கோபம் பொங்கிற்று. மூன்றாம் வகுப்புக்கு போகும்படி விரலால் ஜாடை செய்தான். என் முதல் வகுப்பு சீட்டை காட்டினேன்.
அதை பற்றி அக்கறையிலே, மூன்றாம் வகுப்புக்கு போ
என்றான். அவ்வண்டியில் என்னைத் தவிர ஆங்கில பிரயாணி ஒருவரே இருந்தார். அவர் கார்டை கண்டித்தார்.
அந்த கனவானை ஏன் தொந்தரவு செய்கிறீர்? அவரிடம் முதல் வகுப்பு சீட்டு இருப்பதை பார்க்கவில்லையா? அவர் என்னுடன் பிரயாணம் செய்வதில் எனக்கு கொஞ்சமும் ஆட்சேபமில்லை
என்றார். பின்னர் என்னை பார்த்து,
நீங்கள் இருக்கும் இடத்திலேயே சௌகரியமாய் இருங்கள்
என்று கூறினார்.
கூலியுடன் பிரயாணம் செய்ய நீரே விரும்பினால் எனக்கென்ன கவலை
என்று முணுமுணுத்துவிட்டு கார்டு போய்விட்டான். மாலை 8 மணி சுமாருக்கு வண்டி பிரிட்டோரியா போய் சேர்ந்தது.
அடுத்த அத்தியாயத்துடன் விரைவில் சந்திப்போம். கதையோசை.com இணையதளம் மூலமாக உங்கள் கருத்துக்களையும் நன்கொடையையும் அளிக்கலாம். இது தீபிகா அருணுடன் கதையோசை.
நீங்களும் பாட்காஸ்ட் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா anchor.fm வெப்சைட்டுக்கோ இல்லை ஆங்கர் ஆப்பையோ டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோன்லேருந்தோ கம்ப்யூட்டர்லேருந்தோ ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி ஸ்பாட்டிஃபை உள்ளிட்ட பல பிளாட்ஃபார்மில் உங்கள் பாட்காஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணலாம், முற்றிலும் இலவசமாக.